الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا كثيرًا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتبلغن في أموالكم وأنفسكم ولتسمعن من الذين أوتوا الكتاب من قبلكم ومن الذين أشركوا أذى كثيرا وَإِن تَصْبِرُوا وَتَتَّقُوا فَإِنَّ ذَلِكَ مِنْ عَزْمِ الْأُمُورِ وَقَالَ اللَّهُ تَبَارَكَ وَتَعَالَى وَعَدَ اللَّهُ الَّذِينَ آمَنُوا مِنْكُمْ وَعَمِلُوا الصَّالِحَاتِ ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا يعبدونني لا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فأولئك هم الفاسقون
صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم النصر مع الصبر رواه أحمد أو كما قال صلى الله عليه وسلم إلا بغل بغل شيئا அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுக்கே உரித்தாகும் ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிழமிய சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபூ தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட விளக்கல்களை தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஷானுவினால் எங்களுக்கென்று தெரிவு செய்து கொடுக்கப்பட்ட உண்மையான மார்க்கம் நாம் இருக்கக்கூடிய இந்த உயர்தரமான இஸ்லாம் என்ற மார்க்கமாகும். உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்தினால் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் மட்டும்தான். இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் நிரப்பமானது, பூர்த்தியானது, எல்லா விடயங்களுக்கும் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் வழிகாட்டக்கூடியது. யார் இந்த இஸ்லாம் அல்லாத வேறொரு பாதையை அழகாக கண்டு வேறொரு பாதையில் வெற்றி இருப்பதாக நினைத்து அந்த பாதையிலே போய் முயற்சி செய்கிறாரோ அவருடைய முயற்சி அல்லாஹ் ஒருபோதும் கபூல் செய்ய போவதும் இல்லை. அவர் கியாமத்து நாளில் உலகத்தில் கஷ்டப்பட்டு நாளை கைசேதம் அடையும் கூட்டத்தில் சேருவார் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றார். இன்ன தீன் இன்தல்லாஹில் இஸ்லாம், மார்க்கம் என்பது உலகத்தில் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விதமான மார்க்கங்களை பின்பற்றுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் மார்க்கம் என்பது இஸ்லாம் மட்டும்தான். வமன் யப்தகி கைரல் இஸ்லாம் தீனன் ஃபலன் யுக்பல மின் வஹுவ ஃபில் ஆஹிரத்தி மினல் காஸிரீன். இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யாரு தெரிவு செய்கிறாரோ, அதிலே வெற்றி இருப்பதாக நினைக்கிறாரோ, அதிலே முயற்சி செய்கிறாரோ, அவருடைய அந்த முயற்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்யவும் மாட்டான். நாளை கியாமத்துடைய நாளையில் மிகப்பெரிய கைசேதத்திலும் நஷ்டத்திலும் அவர் இருப்பார் என்றும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு தூய இந்த இஸ்லாம், முக்கியமான இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒளியான இந்த இஸ்லாம், இந்த இஸ்லாம் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக வந்த அந்த நபி அவர்கள் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து அறிமுகம் செய்து விட்டு உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். எப்பொழுதெல்லாம் உலக சரித்திரத்தை நாம் எடுத்து பார்ப்போமேயானால், எங்கெல்லாம் இந்த நுபுவத்துடைய வெளிச்சம், எங்கெல்லாம் இந்த இஸ்லாம் என்ற ஒளி பரவ ஆரம்பிக்குமோ, மேலே கிளம்ப ஆரம்பிக்குமோ, இதனுடைய வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி மக்களுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்குமோ, அப்பொழுது அதனை கண்டு சகித்து கொள்ள முடியாத பொறாமைக்காரர்கள் வெகுண்டெழுந்து அதனை அழிப்பதற்காக முயற்சி செய்வதும், அந்த முயற்சியின் முடிவு அவர்களை படுதோல்வியில் கொண்டு போய் சேர்ப்பதும், இது உலக வரலாற்றை படிக்கக்கூடி எங்களுக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை கொடுத்து அவர்கள் இந்த தீனை உலகத்திலே பரப்பிக் கொண்டிருக்கும் போது மக்கள் அலை அலையாக கூட்டம் கூட்டமாக இந்த தீனுக்குள் வந்திருப்பதை பார்த்து கொண்டிருக்க முடியாத சக்திகள் சஹாபாக்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எதிராக அவர்கள் எவ்வளவு பெரிய முயற்சிகளை செய்தார்கள். அந்த முயற்சிகளுடைய அடிப்படை என்னவென்றால், முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய பிழை என்பதற்காக அல்ல, முஸ்லிம்களுடைய வளர்ச்சி அதிகரிக்கிறது என்ற பொறாமையின் காரணமாக முஸ்லிம்களை எப்படியாவது நெருக்கடி கொடுத்து அந்த மார்க்கத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற அந்த ஆசையின் காரணமாக அவர்கள் அப்படிப்பட்ட முயற்சிகளை செய்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். لو يردونكم من بعد ايمانكم كفارا اهل الكتاب انهم முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட யஹூதிகளும் நசாராக்களும் அவர்களுடைய விருப்பம் என்னவென்றால், ஆசை என்னவென்றால், உங்களை மதம் மாற்றுவதுதான் அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. லவ் யர்துனக்கும் மின் பாதி ஈமானிக்கும் குஃபாரா, நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வை நம்பி உங்களுடைய உள்ளங்களும் வாழ்க்கையும் வெளிச்சமாக இருக்கிறதே, இந்த வெளிச்சத்திலிருந்து உங்களை திருப்பவும் முருத்த என்ற இடத்துக்கு கொண்டு போவதுதான் அவர்களுடைய தேவையாக இருக்கிறது. நிறைய பேர் அவர்களுடைய மனங்களினால் இதனை விரும்புகின்றார்கள். வந்த கசியூன், அதிகமானவர்கள் அதனை விரும்பவும் செய்கின்றார்கள். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அவர்கள் உங்களை மதம் மாற்ற நினைப்பதெல்லாம், உங்களை மார்க்கத்திலிருந்து வெளியே தள்ளுவதற்கு நினைப்பதெல்லாம், அவர்களுடைய மார்க்கம் உண்மை, உங்களுடைய மார்க்கம் பொய் என்பதற்காக அல்ல. அவர்களுக்கு உங்களுடைய மார்க்கம் உண்மை என்று தெரியும், ஆனால் உங்களுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத பொறாமையின் காரணமாக அவர்களுக்கு உண்மை எதுவென்று தெளிவானதற்கு பின்னால் அவர்களுடைய மனங்களில் எழும்பின பொறாமையின் காரணத்தினால் அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு பொறாமையினுடைய வெளிப்பாடாக அந்நிய சக்திகள் கிளர்ந்தெழும்பும் போது எங்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற புத்திமதியையும் சொல்லி தந்திருக்கின்றான். மன்னிப்புக்கு மேல் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுங்கள், ஒரு மன்னிப்பல்ல, மன்னிப்புக்கு மேல் மன்னிப்பு கொடுங்கள். நீங்கள் மன்னிப்பு கொடுத்து கொண்டே இருங்கள், அவர்கள் சொல்லுவதையும் அவர்கள் செய்வதையும் நீங்கள் மறந்து கொண்டே இருங்கள், அல்லாஹ் அவருடைய முடிவை கடைசியாக கொண்டு வருவான். அனைத்தையும் செய்வதற்கு சக்தியுள்ளவர் என்று தன்னுடைய குர்ஆனை தெளிவுபடுத்துகின்றார். இந்த ஆயத்துகளை நாங்கள் முன்னால் உள்ள காலங்களில் ஓதினோம், இதனுடைய தர்ஜமாக்களை படித்தோம், ஆனால் இன்று இந்த ஆயத்துகளினுடைய வடிவை எங்களுடைய நாட்டிலே பார்க்க ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த ஆயத்து முன்பு எழுத்தில் இருந்தது, நாவில் இருந்தது, மொழிபெயர்ப்பில் இருந்தது, தப்சீரில் இருந்தது, ஆனால் இப்பொழுது இந்த ஆயத்தினுடைய வடிவத்தை நாங்கள் நேரடியாக எங்களுடைய நாட்டிலே ஒவ்வொரு இடங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரே மருந்து என்னவென்றால், முஸ்லிம்கள் ஆயுதம் தூக்குபவர்கள் அல்ல, கிளர்ச்சி செய்பவர்கள் அல்ல, இரத்தத்தை விரும்பவர்கள் அல்ல, மற்ற மனிதனுடைய மாமிசத்தை விரும்பவர்கள் அல்ல. முஸ்லிம்களுடைய ஒரே ஆசை அனைத்து மக்களும் இந்த கலிமாவை மொழிய வேண்டும் என்பதுதான். அந்த ஆசையின் காரணமாகத்தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அற்புதம். முஸ்லிம்கள் எப்பொழுதும் பொறுமை என்ற ஆயுதத்தை தங்களுடைய கையில் எடுத்திருப்பார்கள். முஸ்லிம்களுடைய வலக்கரத்திலே பொறுமை இருக்கும், முஸ்லிம்களுடைய இடது கரத்திலே நற்குணம் இருக்கும். வலது கையிலே பொறுமையும் இடது கையிலே நற்குணமும் முஸ்லிம்களிடத்திலே இருக்கும். இதுதான் முஸ்லிம்களுடைய எந்த விதமான பலம் குன்றிய இடங்களிலும் பலம் இல்லாத இடங்களிலும் எந்த ஒரு சக்தியையும் தகர்த்து கொண்டு முன்னேறக்கூடிய ஒரு பலம் தான் வலது கையில் இருக்கும் பொறுமையும் இடது கையில இருக்கக்கூடிய அந்த நற்குணமும் என்றால் அதை ஒரு நாளும் யாரும் மறுக்கவும் மறைக்கவும் முடியாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இந்த மார்க்கத்தை நீங்கள் எப்பொழுதெல்லாம் வாய் திறந்து சொல்லாமல் மௌனியாக இருப்பீர்களோ அப்பொழுது உங்களுக்கு சோதனை வர முடியாது. எப்பொழுது மார்க்கத்தை நீங்கள் வாய் திறந்து சொல்ல ஆரம்பிக்கிறீர்களோ நன்மையே தன்மையாகவும் தீமையே தீமையாகவும் மக்களுக்கு முன்னால் சொல்லி அந்த இருட்டுகள் எல்லாம் அகன்று மக்களுக்கு மத்தியிலே வெளிச்சம் வர ஆரம்பிக்கும் போது மூணு கோணங்களில் நீங்க சோதிக்கப்பட்டே ஆகுவீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. லத்துபுல உன்னபி அம்வாலிக்கும், நிச்சயமாக நீங்கள் பொருளாதாரத்தில் சோதிக்கப்படுவீர்கள். சூரா ஆலி இம்ரான் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், பொருளாதார ரீதியாக நீங்கள் சோதிக்கப்பட்டே ஆகுவீர்கள். சாதாரணமாக சொல்லல, தக்கீதுடைய சீராவை ரப்பு பாவிக்கின்றான், நிச்சயம் சோதித்தே ஆகுவேன். உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய உடல் ரீதியாக நோய்களின் ஊடாக நீங்கள் சோதிக்கப்பட்டே ஆகுவீர்கள். மூன்றாவதாக குறிப்பிடுகின்றான், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்கள் கிறிஸ்துவர்கள் இருந்தும் சிலை வணக்கம் செய்யக்கூடிய முஷ்ரிக்குகளிடம் இருந்தும் உங்களுடைய மனங்கள் புண்படக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் காதால் கேட்பீர்கள். தாங்க முடியாத வார்த்தைகள், கேட்டுக்கொண்டிருக்க முடியாத வார்த்தைகள், உங்களுடைய பொறுமையை பரிசீலனை செய்யும் வார்த்தைகள், இப்படி கடும் வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள் என்று ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். இதற்கு நீங்கள் ஆயுதத்தால் பதில் கொடுக்க போக வேண்டாம், இதற்கு நீங்கள் ஆர்ப்பாட்டத்தினால் பதில் கொடுக்க போக வேண்டாம், இதற்கு நீங்கள் வேறொரு வழியிலும் பதில் கொடுக்க போக வேண்டாம், இதற்கு உங்களுக்கு 2000 கொடுத்திருக்கின்றேன். நீங்கள் அதனை கடித்து பொறுமையாக இருங்கள், கோபத்தை விழுங்குங்கள், பொறுமையாக இருந்து நீங்கள் செய்கின்ற தவறுகளை நினைத்து பார்த்து அல்லாஹ்வுடன் உங்களுக்கு அருந்திருந்த அந்த அறுவையை விட்டு நீங்கி நீங்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கினால், மஸ்ஜிதுக்கு வராதவர்கள் மஸ்ஜிதுக்கு வர ஆரம்பித்தால், வட்டியில் ஈடுபட்டவர்கள் வட்டியை விட ஆரம்பித்தால், ஊழலில் ஈடுபட்டவர்கள் ஊழலிலிருந்து விலகி நடக்க ஆரம்பித்தால், பெண்கள் அனைவர்களும் தங்களுடைய மானத்தை பாதுகாக்க ஆரம்பித்தால், பெண்கள் தங்களை மறைக்க ஆரம்பித்தால், இது அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்தும். இந்த சபர் என்னும் பொறுமையும் அல்லாஹ்வுடைய அச்சம் என்னும் தக்குவாவையும் நீங்கள் அந்த சந்தர்ப்பத்திலே எடுத்துக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் பிடித்திருக்கும் உறுதியான முடிவு அதுதான். அதுதான் விடயங்களில் மிக உறுதிமிக்கது, உங்களை ஒரு நிச்சயமான வெற்றியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விடயம் அதுதான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 2 ஆயத்துகளிலிருந்து நாங்கள் பெற்ற படிப்பினை என்னவென்றால், தீன் ஒரு இடத்திலே வளர்ச்சி பெறும் போது, தீனுடைய கதவு திறக்கப்பட்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிக்கும் போது சதிகாரர்களின் பொறாமை வெடிக்கும் என்றதையும் முதலாவது ஆயத்தினூடாகவும், தீனுடைய பணியை முஸ்லிம்கள் அனைவர்களும் செய்ய ஆரம்பிக்கும் போது 3 கோணங்களில் அவர்களுக்கு சோதனை வரும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 ஆயத்துகளிலும் தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த நேரத்தில் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவர்களுக்கும் தேவையான ஒன்றுதான் பொறுமை என்பது. பொறுமை என்பது இருக்கிறதே, இது சாதாரணமான ஒன்றல்ல, சாதாரணமான ஒன்றல்ல. நபித்துவத்தின் அடையாளமே பொறுமைதான், நபித்துவத்தின் அடையாளமே பொறுமைதான். ஒருவர் தன்னை நபி என்று சொல்லுகிறார், ஒருவர் தன்னை நபி என்று வாதிடுகிறார், இவருக்கு காட்டுவதற்கு பல அத்தாட்சிகள் மோஜிதாக்கள் இருக்கலாம், அதிலே மிக பெரும் ஒரு அத்தாட்சி தான் யாரும் பொறுக்காத இடங்களில் தன்னுடைய பொறுமையை வெளிக்காட்டுவது. யாரும் பொறுக்காத இடத்தில் அவருடைய பொறுமையை வெளிக்காட்டுவது. ஒரு நபியின் பண்பு இவ்வளவு பெரிய பொறுமை என்றிருந்தால் பாருங்கள், ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை சோதித்தார், ஹதரத் மூசாவை சோதித்தார், ஹதரத் நூஹை சோதித்தான், எல்லா நபிமார்களையும் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சோதித்தான். இந்த சோதனையுடைய முடிவு என்ன தெரியுமா? சோதனைக்கு நாங்கள் பொறுமையால் பதில் கொடுத்தால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி இந்த சமூகத்தின் தலைவர்களாக எங்களை நியமிப்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. சமூகத்தின் தலைவர்களாக நியமிப்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சோதிக்கின்ற விடயத்தை குர்ஆனில் சொல்லுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அவனுடைய ரப்பு சோதித்த போது எப்படி சோதித்தான்? சாதாரணமான சோதனைகள் அல்ல, பல வார்த்தைகளை கொண்டு சோதித்தான். பொதுவாக உலகத்திலே சோதனை பரீட்சை என்பது நடைபெறுவது உண்டு. ஆனால் பரீட்சைக்கு கேள்வி எடுத்தவர்கள் அவர்கள் நாம் லேசாகத்தான் கேள்வி எடுத்தோம் என்று சொல்வார்கள். பரீட்சை எழுதிய மாணவர்களோ கடுமையாக இருந்தது என்று சொல்வது உலக வழக்கம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சோதனை செய்த அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லுகிறான், இப்ராஹிமை சோதித்ததென்றால் அது ஒரு சோதனை தான். இன்ன ஹாதா லஹுல் பலாஉல் முபீன். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை கைகளால் அறுப்பது என்பது இது உண்மையான ஒரு சோதனை தான் என்று அல்லாஹ்வே சோதனை என்று சொல்லுகின்ற அளவுக்கு கடுமையாக சோதிக்கின்றான். இந்த சோதனைகளின் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பூர்த்தியாக முகம் கொடுத்து பயந்து ஓடி ஒதுங்கி போய் நிற்காமல் பொறுமையை கொண்டு முகம் கொடுத்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சொன்ன பதில் என்ன? கால இன்னி ஜாஇலுக லின்நாஸி இமாமா. இப்ராஹிமே, மக்களுக்கு ஒரு இமாமாக உங்களை ஆக்குவேன். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மேற்கொள்ளும் போது பொறுமை சாதிப்பவர்களை மக்களுக்கு இமாமாக நாங்கள் ஆக்குவோம் என்று பொய் சொல்லாத உண்மையை வாக்களிக்கும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய 13 ஆண்டுகள் பட்ட கஷ்டங்கள் நாங்கள் இன்று படுகின்ற கஷ்டங்களுடன் ஒப்பிடும் போது ஒரு துளிதான். நாங்கள் படுகின்ற கஷ்டங்கள் ஒரு துளி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல போய் அதால் அவர்கள் சம்பாதித்துக் கொண்ட எதிர்ப்புகள் இருக்கிறது, அது கொஞ்ச நஞ்சமானது அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிடுகின்றார்கள், எனக்கு முன்னால் வாழ்ந்த எந்த ஒரு நபியோ ரசூலோ அல்லாவுக்காக நோவிக்கப்படாத அளவுக்கு நான் நோவிக்கப்பட்டேன். அல்லாவுக்காக எந்த ஒரு நபியும் என்னை போன்று சோதிக்கப்படவில்லை, அவ்வளவு கடுமையாக நான் சோதிக்கப்பட்டேன். மேலும் சொல்லுகிறார்கள், அல்லாவுக்காக நான் பயமுறுத்தப்பட்டது போன்று இந்த உலகத்திலே யாரும் பயமுறுத்தப்படவில்லை, அவ்வளவு கடுமையாக நான் பயமுறுத்தப்பட்டேன் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். இந்த நேரங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரசூலுக்கு கொடுத்த பரிகாரம் என்ன தெரியுமா? நபியே பொறுங்கள், நபியே பொறுங்கள், பொறுத்தார்கள், இது போன்ற பொறுமை இல்ல, உங்களுக்கு முன்னால் இருந்த உறுதிமிக்க நபிமார்கள் பொறுத்தது கொண்டு பொறுக்க வேண்டும். ரசூல்மார்களில் உறுதிமிக்க நபிமார்கள் எப்படி பொறுத்தார்களோ அதுபோன்று பொறுங்கள். வலா தஸ்தஅஜிலஹும், அவசரப்படவான் நபியே, அவசரப்பட வேண்டாம், தீவிரப்பட வேண்டாம், பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரசூலுக்கு புத்திமதி சொல்லுகிறார். அந்த நுபுவத்துடைய வெளிச்சத்தை தான் நாங்கள் இந்த நெஞ்சங்களில் சுமந்து நிற்கிறோம். எங்களுடைய நெஞ்சங்களில் இருக்கும் இஸ்லாம் நுபுவத்துடைய வெளிச்சம், அதே சோதனைகள் நமக்கு வர முடியும், எங்களுக்கும் அதே புத்திமதிதான், பொறுமையாக இருங்கள் என்ற புத்திமதிதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு யூதர் இருந்தார், ஜைத் இப்னு ஸானா என்று சொல்லக்கூடிய யூதர். இவர் முன்னைய வேதங்களை படித்த ஒரு ஆற்றல் மிக்கவர். அந்த வேதங்களிலே படித்திருந்தார், இறுதியாக வரக்கூடிய நபி, அவர் நபி என்பதற்கு ஒரு அத்தாட்சி தான், யாரும் பொறுமை செய்யாத இடங்களில் அவர் பொறுமை செய்வார் என்ற அத்தாட்சி. ஜைத் இப்னு ஸானா ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேரீத்தம் பழங்களை ஹதியாவாக கடனாக கொடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனை வாங்கிக் கொண்டு அதை திருப்பி தருவதற்கு ஒரு திகதியையும் சொன்னார்கள், இந்த திகதியில் ஈத்தம் பழங்களை திருப்பி கொடுப்பேன். ஆனால் ஜைத் இப்னு ஸானா அந்த திகதி முடிவதற்கு பல நாட்களுக்கு முன்னால் வந்து ரசூலுல்லாவிடத்தில் இப்பொழுதே எனது கடலை திருப்பித்தா என்று கேட்கிறார். சாதாரணமாக அல்ல, உடுப்பு கிட்டால் பிடித்து நெருக்கி குடும்பத்துக்கு ஏசி ரசூலுல்லாவை மிக கேவலமாக கடிந்து பேசி கடனை உடனே திருப்பி கொடுக்க வேண்டும் என்று பேசும் போதே உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் தூர இருந்து கழுத்தை காட்டுகிறார்கள். ரசூலுல்லாவுடன் கவனமாக பேச வேண்டும், உனது கழுத்து போகும் என்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமரை கூப்பிட்டு சொல்கிறார்கள், உமரே, இவரை வாளை காட்டி பயமுறுத்துவது கத்தித்தனமல்ல, அவர் உரிமையை கேட்டு வந்திருக்கிறார். இவருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய வேலை என்ன தெரியுமா? அவருடைய கடனை கொடுப்பதுதான். உமர் அலி அல்லாஹு தஆலா நான் அதனை கொடுக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று பொறுப்பெடுக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ஜைத் இப்னு ஸானாவை கூட்டிக் கொண்டு போகும் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர், கடனையும் கொடுத்து இன்னும் 20 சாய்கள் மேலதிகமாக பேரை தம்பளமும் கொடுங்கள். கடனை விடவும் 20 சாண்டால் கிட்டத்தட்ட 50 கிலோ ஈத்தம்பளம் மேலதிகமாக கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் ஜெயித் இப்னு ஸானாவுடைய கடனை கொடுக்கிறார்கள். 50 கிலோ பேரீத்தம்பளத்தை மேலதிகமாக கொடுக்கும் போது ஜெயித் இப்னு ஸானா கேட்கிறார், உமர், கடனை கொடுத்தீர்களே, ஏன் மேலதிகமாக 50 கிலோ? சொன்னார்கள், அது கடன், நான் உங்களுடைய கழுத்தை காட்டி பயமுறுத்தினேனே, அதற்கு நஷ்ட ஈடாக இந்த 50 கிலோக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர சொன்னார்கள். ஜெயித் இப்னு ஸானாவை பார்த்து ஹஜ்ரத் உமர் கேட்டார்கள், ஜெயித், நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டும், நீங்கள் நடந்து கொண்ட முறை அநியாயமா இல்லையா? திகதிக்கு முன்னால் வந்து நபியை அடக்கியது, கேவலமாக பேசியது, மக்களுக்கு முன்னால் தெளிவுபடுத்தி பேசியது, இது மோசமான ஒரு பழக்கமா அல்லவா? ஜெயித் இப்னு ஸானா அப்பொழுதுதான் சொல்லுகிறார், நான் இவருக்கு கடன் கொடுத்ததும் நேர காலத்துடன் வந்து கேட்டதும் கடன் கொடுக்கவும் எடுக்கவும் அல்ல, இவர் நபியாக இருந்தால் அவரிடத்தில் இருக்கும் அபரிமிதமான ஒரு பொறுமை இருக்கும் என்று படித்திருக்கிறேன். அந்த பொறுமையை பார்க்கத்தான் இப்படி நடந்து கொண்டேன். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டு கைகளையும் நீட்டுங்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அன்னக ரசூலுல்லாஹ். ஜெயித் இப்னு ஸானா அங்கே இஸ்லாத்துக்கு வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த பொறுமை, உயர்ந்த அந்த பொறுமை சபர் இருக்கிறதே, இது ஜெயித் இப்னு ஸானாவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்து கொடுப்பதற்கு காரணமாக அமைகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஏன் ஆத்திரமடைகிறோம், நாங்கள் ஏன் ஆவேசப்படுகிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சோதனை வரும்போது, இஸ்லாத்துக்கு ஒரு சோதனை வரும்போது அங்கே 4 விஷயங்களை அல்லாஹ் அந்த சோதனைக்குள் பரிசோதிக்கிறான், 4 விடயங்களை பரிசோதிக்கிறான். இஸ்லாத்துடைய கட்டளைகளுக்கு சோதனை வரும்போது முஸ்லிம்களில் உண்மை முஸ்லிம் யார் என்பதையும் அல்லாஹ் அங்க பார்த்துக் கொள்கிறான். குர்ஆன் இதனை சொல்லுகிறது, போலி முஸ்லிம் யார், உண்மை முஸ்லிம் யார், எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், யாருக்கு உயர் பதவி கொடுக்கப்பட வேண்டும், அதனையும் சோதிக்கிறார். முஸ்லிம் போன்று இருக்கின்ற முனாஃபிக் யார் என்றும் பார்த்துக் கொள்கிறார். உங்களுக்கு இன்று ஒரு சோதனை ஏற்பட்டிருந்தால், அந்நியவர்களுக்கும் இதற்கு முன்னால் இதே போன்று சோதனை ஏற்பட்டது என்று உஹத் யுத்தத்திலே அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுக்கு ஆறுதல் சொல்லுகிறார், சொல்லிவிட்டு சொல்லுகிறார், வலியலம் அல்லாஹு அல்லதீன ஆமனு வயத்தகித மின்கும் ஷுஹதா. உஹத் யுத்தத்திலே உங்களுக்கு ஒரு தோல்வி போன்ற நிலைமையை ஏன் ஏற்படுத்தினோம் என்றால், உங்களில் உள்ள ஈமான்தாரிகளை கண்டுகொள்ள சோதனையின் போது எமது இஸ்லாம் என்று அதற்கு பின்னால் அணி திரள்பவர்கள் யார், மனதால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நேசித்தவர்கள் யார், போலி வேஷம் போட்டவர்கள் யார், இவர்களை காண்பதற்குத்தான் அல்லாஹு தஆலா இப்படி நிலைமைகளை ஏற்படுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிழையாத பழக்கம் தான், மனிதர்கள் அவசரமாக பொதுநலம் இல்லாமல் சுயநலத்துக்கு திரும்புவார்கள். யாருக்காவது ஒரு சோதனை வந்துவிட்டால் அது அவருக்குத்தானே, அது அவருக்குத்தானே, அவர் செய்ததால் தானே, எங்களுக்கு என்ன, அவர்கள் அப்படி செய்திருக்க கூடாதே என்று அவருடைய தலையில் வைக்கும் போது இவருக்கு ஒரு சோதனை வந்தால்தான் அவர் தேவைப்படுவது. இது எங்களுடைய ஒரு பழக்கம். ஹலாலுடைய ஒரு பிரச்சனை போகிறதென்றால் அது ஜமியத்துல் உலமா அவர்களுக்கு தேவையா, முன்னால் எல்லாம் இது இருந்ததா, இப்படி ஒன்று அவசியமா, இதை கொண்டு வந்து பிரச்சனை உண்டாக்கி விட்டார்களே. அல்லாஹுடைய நல்லடியார்களே, தூய ஒரு முஸ்லிம் யோசிப்பார், இது ஒரு ஹலாலுடைய பிரச்சனை அல்ல, ஹலால் என்ற வாகனத்தில் ஏறி இனத்துவேசம் என்பதை காட்டுகிறார்கள். ஹலால் என்பது ஒரு லேபல், ஹலால் என்பது ஒரு தலைப்பு, அதற்கு கீழால் இருப்பது முஸ்லிம்களுடைய வளர்ச்சியை ஒடுக்க வேண்டும். இந்த உண்மையை புரிந்த முஸ்லிம் தன்னுடைய நாவினால் அவர்களுடைய வேலை என்று ஒதுங்கி இருந்தால் அவர்களும் எங்களையா குறிவைக்கிறீர்கள், நாங்கள் இதிலிருந்து வாபஸ் வாங்கி ஒதுங்குகிறோம் என்று அவர்கள் ஒதுங்கினால் நாளை இன்னொன்று வரும்போது சமூகத்துக்கு பேசுபவர்கள் யார்? இன்னொரு நிலை வரும்போது உங்களுடைய மசீதிகள் அதிகம், மதரசாக்கள் அதிகம், இவற்றை எல்லாம் உடைக்க வேண்டும் என்று சொல்லும் போது அதற்கு லேபல் ஒட்டியதும் ஜமியா வாண்டு கேள்வி வரும். சமூகத்தை உலமாக்கல் இருந்து பிரிப்பதுதான் முஸ்லிம்களின் இடங்களை பிடித்த வரலாறுகளை நாம் படிக்கும் போது முதல் கட்டமாக நாஸ்திகர்கள் செய்த வேலை உலமாக்கலில் இருந்து சமூகத்தை பிரித்ததுதான். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா, இமாம் திருமதி ரஹ்மஹுல்லா, இமாம் அபூதாவுத் போன்ற பெரும் பெரும் ஹதீஸ் கலை வல்லுநர்கள் வாழ்ந்த அந்த ரஷ்யாவுடைய வீழ்ச்சி நாம் எடுத்து பார்ப்போமையானால் இன்று வரைக்கும் கம்யூனிஸ்டத்தின் கையில இருக்கும் அந்த ரஷ்யாவின் வீழ்ச்சிக்கு அடிப்படையே உலமாக்களை கௌரவப்படுத்தி வாழ்ந்து வந்த அந்த பொதுமக்களுடைய மனதிலே உலமாக்களை பற்றி தப்பெண்ணத்தை ஏற்படுத்தி அதற்காக ரகசிய செய்து கொண்டு போகும் ஏஜென்ட்களையும் வாங்கி அவர்களின் ஊடாக உலமாக்களை பற்றிய தப்பிப்பிராயத்தை ஏற்படுத்தி முஸ்லிம்களுடைய கையாலேயே முஸ்லிம்களுடைய நாவினாலேயே உலமாக்களை தூற்றும் ஒரு நிலைமையை உருவாக்கித்தான் திடீரென்று அங்கிருந்த அவ்வளவு முஸ்லிம்களுடைய வளங்களையும் சுரண்டிக் கொண்டார்கள். இது காலாகாலமாக தீனுல் இஸ்லாத்தின் விரோதிகள் செய்து வரும் ஒரு வேலை. எனவே முஸ்லிம்களாகிய நாங்கள் எந்த ஒரு மூளை முடக்கில் இருக்கும் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு நோவினை ஏற்படுகிறிருந்தால் அது எனக்கு ஏற்படுகின்ற ஒன்று என்று உணர்வு வர வேண்டுமே தவிர அவர் இவர் என்று விரல் நீட்டுவது புத்தியுள்ள ஒரு முஸ்லிமுக்குரிய அடையாளம் அல்ல, புத்தியுள்ள ஒரு முஸ்லிமுக்குரிய அடையாளம் அல்ல. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதற்காக வன்முறையும் ஆர்ப்பாட்டமும் கோஷம் போடுவதும் இதுவும் அல்ல, சபரும் அஹ்லாக்கும் இந்த இரண்டும் தான் இதற்குரிய தகுந்த பதிலடியாக இருக்கும். சில நேரம் இப்பொழுது எழுந்திருக்கும் நிலையில் நாங்கள் அந்நியவர்கள் அழிய வேண்டும் என்று விரும்பலாம், அழிய வேண்டும் என்று விரும்பலாம், அதாவது இறங்க வேண்டும் என்று விரும்பலாம். ஆனால் நாளை நடக்கப் போவது என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், சில விடயங்களை நீங்கள் வெறுக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் அதே உங்களுக்கு கைதாகும். சிலது நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பலாம், நாளை அது ஷர்ராக மாறக்கூடிய ஒன்று, அதனால் அல்லாஹ் அதனை உங்களுக்கு தராமல் இருந்திருப்பான். அல்லாஹ்வுக்கு தான் நாளையும் எதிர்காலமும் தெரியும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய நபியாக இருப்பது போன்றே அவர்கள் மனித பண்புகளையும் கொண்டவர்களாக இருந்தார்கள். தாகம் வரும், பசி வரும், கோபம் வரும், இரக்கம் வரும், இவைகள் அனைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருந்தது. ஆவேசப்பட்டார்கள் சில சந்தர்ப்பங்களில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாள் ஹஜ்ரத் ரசூலுக்கு தாங்க முடியாத ஒரு தினம். தனது வலது கை உடைந்து விழுந்தது போன்று இஸ்லாத்துக்கு புத்துயிர் கொடுத்துக் கொண்டிருந்தவர் ஹஜ்ரத் ஹம்சா. கொண்டது மட்டுமல்ல, அவருடைய நெஞ்சை பிளந்து ஈரலையும் எடுத்து சப்பினார்கள், ஈரலையும் எடுத்து சப்பினார்கள். அன்றைய நாளிலிருந்து மூன்று நாட்கள் ஹஜ்ரத் ரசூலுடைய முகத்தில் சிரிப்பே வரவில்லை, வெறும் கவலையுடன் இருக்கிறார்கள். ஆத்திரத்திலே சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக ஹம்சாவுக்கு பதிலாக 70 பேரை பழிவாங்குவேன், ஒரு ஹம்சாவுக்கு பதிலாக காபிர்களில் 70 பேரை பழிவாங்குவேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாக குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைக்கிறார், ரசூலே அவசரப்பட வேணாம், அவசரப்பட வேண்டாம், பொறுமை செய்வதுதான் சிறந்தது. அப்படியே பழி எடுக்க வேண்டும் என்றிருந்தால் ஒருவருக்கு ஒருவரை தான் பழி எடுக்கலாம், 70 எடுக்க முடியாது. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுக்கப்பட்டதோ, உங்களிடம் இருந்தவர்கள் எவ்வளவு பழி வாங்கினார்களோ அது போன்றுதான் பழி வாங்க முடியும். ஆனால் அதை விட சிறந்தது நீங்கள் பொறுக்கிறீர்கள், பொறுத்தீர்களேயானால் அது மிகவும் சிறந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரி 3வது ஆண்டுதான், ஹிஜ்ரி 3வது ஆண்டுதான் உஹதுடைய யுத்தத்திலே இந்த சகிக்க முடியாத கசப்பான நிகழ்வு நடக்கிறது. ரசூலுல்லாஹ் ஆயாசப்பட்டது, உடனடியாக அல்லாஹ்வுடைய ரசூல் நான் பொறுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு 70 பேரை பழியெடுப்பேன் என்று சத்தியம் செய்தார்களே, அந்த சத்தியத்தை மீறியதற்காக தண்ட குத்தம் கொடுத்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சத்தியத்திலிருந்து வாபஸ் வாங்கினார்கள். வெறும் 5 வருடங்கள் கழிகிறது. ஹிஜ்ரி 3லே உஹது நடக்கும் போது ஹிஜ்ரி 8லே அல்லாஹ் மக்காவுடைய வெற்றியை கொடுக்கிறார். மக்காவுடைய வெற்றி அன்று, மக்காவுடைய வெற்றி அன்று ஹம்சாவை ஒளிந்திருந்து கொலை செய்த வஹ்ஷி இப்னு ஹர்பும் நபியிடத்தில் வருகிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கும் உங்களுடைய கலிமாவை சொல்லித்தாருங்கள், கலிமாவை சொல்லித்தாருங்கள். முஸ்லிம் ஆகிறார், கவலைப்படுகிறார், தெரியாத ஒரு காலத்திலே இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான ஒருவரை கொலை செய்தேனே, சபதமிடுகிறார். இதற்கு பதிலடியாக காபிர்களின் ஒரு முக்கியமானவனை நான் கொலை செய்வேன் என்று சபதமிடுகிறார். முஸைலிமத்துல் கஸ்ஸாப் என்ற பொய் நபியை வஹ்ஷியினுடைய ஹர்புடைய கையால் அல்லாஹ் கொலை செய்ய வைக்கிறார். எங்கே மாறுகிறது? 5 வருட இடைவெளியில் ஏற்பட்ட மாற்றம். எந்த ஹிந்து வித்துபா ஹம்சாவின் நெஞ்சை பிளந்து ஈரலை சப்பினாரோ, ரசூலுல்லாஹ் நினைத்து நினைத்து அந்த காட்சிகளை கண்டு வருந்தினார்களோ, அன்று மாலையில் ஹிஜ்ரி 8லே அந்த ஹிந்து வித்துபாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார். கலிமா சொல்லுகிறார், பயத்து செய்யப்படுகிறது, சிறுக்கு வைக்க மாட்டேன், ஒத்துக்கொள்கிறோம், விபச்சாரம் செய்ய மாட்டேன். யார் ரசூலுல்லாஹ், ஜாஹிலியா காலத்திலே நாம் விபச்சாரம் செய்யறதில்லை, முஸ்லிமான ஒரு செய்யறதா, கலவெடுக்க மாட்டோம், எல்லா பெண்களும் ஓம்புகிறார்கள். ஹிந்து வித்துபா கையை தூக்குகிறார், ஏன் ஹிந்து, நீ அதற்கு பய செய்யல, ஏன் உடம்படல? யார் ரசூலுல்லாஹ், கணவனுடைய சேப்பிலிருந்து காசு எடுத்திருக்கிறேன், கணவன் செலவுக்கு தேவையான அளவு கொடுக்காத போது காசு வாங்கி இருக்கிறேன், அது களவாகுமா? அல்லாஹ் அதை மன்னிப்பானாம். ஹிஜ்ரி 3ல் மஹ்ரம் இல்லாத அந்நிய ஆணின் நெஞ்சை பிளந்து ஈரலை வெளியில் எடுத்த ஹிந்து ஹிஜ்ரி 8லே கணவன் சேப்பால் எடுத்தது களவாண்டு பயந்து நடுங்குகிறார். அல்லாஹ் ஏற்படுத்திய மாற்றம் இதற்காகத்தான். ஆவேசப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். இன்று வெறுப்பாக உள்ளவர் நாளை இந்த கலிமாவுக்கு பாடுபடுவதாக மாறலாம். பொறுமையை அதற்கு பதி. உலகத்திலே அபூ ஜஹலை போன்று தீனுல் இஸ்லாத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியவர்கள் யாரும் இருக்க முடியாது என்று சொல்லலாம். அவன் மடத்தனத்திலே, அவரது மார்க்கத்திலே எவ்வளவு தீவிரமாக இருந்தார் என்றால், காபாவுக்கு முன்னால் போய் நின்று ரசூலுல்லாவுக்கு எதிராக பதுவா செய்தார். குர்ஆன் சொல்கிறது எப்படி தைரியமான பதுவா என்றால், அல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக், யா அல்லாஹ், இந்த முஹம்மது நபி கொண்டு வந்திருக்கும் மார்க்கம் உண்மை என்றிருந்தால், நாங்கள் பின்பற்றுகின்ற இந்த மதம், தெய்வங்களை வணங்குகிறோமே இந்த மார்க்கம், இது பொய் என்றிருந்தால் இப்பொழுதே கல்லு மலையை பொழிய வைப்பாக என்று துஆ செய்தார். பெரிய விஷயம் அல்ல, அதாவை இறக்குவது பெரிய ஒரு விஷயம் அல்ல, ஆனால் உங்களுடைய ஊருக்குள் எங்களது நபி இருக்கிறாரே, அதனால் அனுப்ப மாட்டோம். நபியே, நீங்கள் அவர்களுடன் இருக்கும் வரை அல்லாஹ் அவர்களுக்கு அதாப் இறக்க மாட்டான், அவர்கள் இஸ்திக்பார் செய்யும் வரைக்கும் அதாப் இறக்க மாட்டான். அபூ ஜஹலுடைய காரம் என்னவென்பதை பாருங்கள். இந்த வார்த்தைகளினால் இந்த அபூ ஜஹல்
இவனுக்கு ரசூலுல்லாஹ் பதுவா செய்யல, இவனுக்கு லானத்து செய்யும் கட்டத்தில் அல்லாஹ் லானத்தை கைவிடுங்கள் என்று குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். பத்ரிலே அபூ ஜஹல் கொல்லப்பட்டான். பத்ரிலே அபூ ஜஹலுடைய ஆட்டம் முடிவுக்கு வந்தது. அபூ ஜஹலுடைய வழியிலே அவனுடைய மகன் இக்ரிமாவும் வந்தார். ஆனால் அந்த அபூ ஜஹலுடைய வீட்டுக்குள் இருந்து ஹிஜ்ரி 8லே இக்ரிமா வருகிறார் முஸ்லிமாக. அபூ ஜஹல் இஸ்லாத்தின் விரோதி, அபூ ஜஹலின் மகன் இக்ரிமா இஸ்லாத்தின் ஆதரவாளர். ரசூலுல்லா கேட்கிறார்கள், இக்ரிமா உங்களுடைய மனம் என்ன சொல்கிறது?
குந்து முஃமினன் சாதிகன் ஹக்கா,
நான் உண்மையான கலப்பற்ற ஒரு மூமினாக மாறிவிட்டேன் யா ரசூலுல்லா. இந்த அபூ ஜஹல் காபாவிடத்தில் இருந்து அதாபை இறக்கண்டு ஷிர்க்குக்காக பாடுபட்டானோ அந்த அபூ ஜஹலுடைய வீட்டுக்குள் இருந்து குந்து முஃமினன் சாதிகன் ஹக்கா அந்த வார்த்தை வருகிறது என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றிருக்கும் இவர்களுடைய உள்ளங்களை, இவர்களுடைய சந்ததிகளின் உள்ளங்களை அல்லாஹ் மாற்றுவது பெரிய ஒரு விஷயம் அல்ல. ஆனால் எங்களுடைய பொறுமையிலே தான் அது தங்கி இருக்கிறது, பொறுமையிலே தங்கி இருக்கிறது. தாயிபுக்கு போகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களாக போகவில்லை, தலைவர்களின் அழைப்பை ஏற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். அவர்கள் தான் வர சொன்னார்கள் மார்க்கத்தை விளங்க வேண்டும். ஆனால் அங்கு போனவுடன் கேவலப்படுத்தினார்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாவுக்கு ஆள் இல்லாமலேயா உங்களை நபியாக அனுப்பினார்கள்? உங்களுடன் பேசவே எங்களுக்கு விருப்பம் இல்லை, வெளியேறும் கூப்பிட்டு கேவலப்படுத்தினார்கள். வெளியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும் போதே வாலிபர்களை ஏவி விட்டு கல்லெறிந்து சிறுவர்கள் அதை பார்த்து கைகொட்டு சிரித்தார்கள். இவ்வளவு பெரிய அவமானம், சிறுவர்கள் கைகொட்டு சிரிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிபில் இருந்து வெளியேறி ஒரு கல்லிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இருக்கிறார்களே இப்பொழுது தாயிபிலே, இவர்கள் யாரும் மூமினாக மாட்டார்கள். இப்பொழுது இருப்பவர்கள் யாரும் மூமினாக மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய முடிவை நீங்கள் விரும்பினால் சொல்லலாம். தாயிபின் இரண்டு மலைகளையும் ஒன்றோடொன்று சேர்த்து இவர்களை அழித்தே போடுவோம். ஈமானும் இல்லை, ஈமானுடைய முடிவும் இல்லை, அழிக்கவா என்று கேட்கிறார். நாங்கள் என்றால் கேட்க முந்தி யாமன்போம். எங்களுடைய மனம் அப்படித்தான், பழியெடுக்க வேண்டும் என்ற உணர்வு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் அழிவை தேடிக் கொடுக்கும் ஒரு நபி அல்ல, எனக்கு உறுதி இருக்கிறது இவர்களுக்கு ஈமான் முடிவில்லை என்றாலும் இவர்களுடைய சந்ததிகள் மூமினாகுவார்கள். பிற்காலத்திலே முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் பாலைவனத்திலே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் வருவதை பார்க்கிறார்கள். அவர்களை கண்டு போய் விசாரிக்கிறார்கள், நீங்கள் யார்? நாங்கள் தாயிஃபில் இருந்து வருகிறோம். தாயிஃபா, எங்கிருந்து வருகிறீர்கள்? பனு சகீப் கிளையை சேர்ந்தவர்கள். முகீராவுடைய தலையிலே பழைய வரலாறு ஓடுகிறது. ரசூலுல்லாவை கூப்பிட்டு கேவலப்படுத்தியதும், கல்லறிந்ததும், அவர்களுடைய உடம்பில் இருந்த ரத்தம் சிந்தியதும், அழிக்கவா என்று ஹதரத் ஜிப்ரீல் கேட்டதும், ரசூலுல்லா இவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஹிதாயத் கிடைக்கும் என்று ஆனந்தப்பட்டதும், அந்த சரித்திரம் எல்லாம் சிந்தனையில் வருகிறது. ஏன் வருகிறீர்கள் என்று கேட்கும் போது, பரிசுத்தமான இந்த தீனை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் என்கிறார்கள். பொறுமைக்கு அல்லாஹுடைய முடிவு இருக்கிறது, அல்லாஹுடைய நல்லடியார்களே. எனவே எங்களை வழிநடத்தும் உலமாக்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அந்நிய மக்களை அழித்து நாசமாக்கென்று பதுவா செய்ய வேண்டாம். யா அல்லாஹ், விளக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள், நேர்வழி காட்டு என் ஹிதாயத்துக்கு துவா செய்யுங்கள். அவர்களுக்கு வரும் சூழ்ச்சியிலிருந்து எங்களை பாதுகாத்து துவா செய்யுங்கள். அழித்து விடு, நாசமாக்கு என்று யாரும் துவா செய்ய வேண்டாம். அழிவுகள் அனைத்தும் ரப்புடைய கையில இருக்கிறது. இன்று எதிரியானவன் நாளை நண்பனாகலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த ரெண்டு ஆயுதங்களையும் கையில் எடுப்போம். பொறுமை என்பதை வலக்கையில் எடுப்போம். ஒரு மனிதர் வீட்டில் இருந்து வெளியிலே போகும் போது தாய் ஒரு விஷயத்தை மூன்று விடத்தில் சொல்லுகிறார், இங்கே போகாத, இங்கே போகாத. அந்த மனிதர் தாயின் பேச்சு எவ்வளவு ஞாபகம் வைத்திருப்பார். தாய் மூன்று விடத்தில் சொன்னார், போகும் இடங்களில் எல்லாம் ஞாபகம் வரும். எங்களுடைய தாயை விட 70 மடங்குள்ள ரப்பில் இருந்த அல்லாஹ் குர்ஆனிலே எண்ணூறு இடங்களிலே பொறுமை காலங்கள் என்கிறார்கள். இமாம் அஹ்மத் சொல்லுகிறார்கள், குர்ஆனில் எண்ணூறு இடங்களில் பொறுமையுடைய வசியத் செய்யப்பட்டிருக்கிறது. தாய் மூன்று விடுத்தும் சென்னாலே மனதில் இருந்து அகலானது. ரப்பு எண்ணூறு விடுத்தம் பொறுங்கள் என்று ஆறாயிரத்து சொச்சம் ஆயத்துக்குள் சொல்லுகிறான் என்றால் பொறுமை ஒரு மூமினுக்கு எவ்வளவு தேவை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பொறுங்கள், பொறுமையின் முடிவிலே வாயிலே சுவர்க்கம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, பொறுத்த இன்பம் வெற்றி அல்ல, பொறுமையுடன் வெற்றி இருக்கிறது. அந்நஸ்ரு மஅ ஸபர் அஹ்மதிலே இடம்பெறுகிறது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான உறுதிமிக்க மூமின்களாக முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எங்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயா. முழு உலகிலும் வாழும் முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் நீ மன்னித்தருவாயா. பாவங்களிலிருந்து நீ பாதுகாப்பாயா. யா அல்லாஹ், இந்த சோதனையான நிலைமையில் பொறுமை காக்கும் மனதை எங்களுக்கு தந்தருவாயா. இந்த நிலைமைகள் எங்களுடைய பாவங்களுக்கு பரிசாக வருகிறது என்பதை உணர்த்துவாயா. பாவங்களிலிருந்து வெளியாக்குவாயா. முஸ்லிம்களை தீனுக்கு மாற்றமான செயல்கள் என்னை பாதுகாப்பாயா. மஸ்ஜிதுகளுடன் தொடர்பை ஏற்படுத்துவாயா. யா அல்லாஹ், யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக உனது மார்க்கத்துக்கு எதிராக நீ எங்களுக்காக தெரிவு செய்து வந்த இந்த கட்டளைகளுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகளை தவிடுபடியாக்குவாயா. அவர்களில் யாருக்கு ஹிதாயத்தை முடிவு செய்திருக்கிறாயோ அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயா. யாருக்கு நீ ஹிதாயத்தை முடிவு செய்யவில்லையோ அவர்களுடைய கெடுதிகள் இருந்து இஸ்லாத்தை முஸ்லிம்களை பாதுகாப்பாயா. யாழ்லா முஸ்லிம்களுக்கு பொறுமையை கொடுப்பாயா, அஹ்லாக்கை கொடுப்பாயா, இந்த நாட்டிலே உரிமையை நீ பாதுகாப்பாயா. முதல் நபியும் முதல் மனிதரும் கால் பதித்த இந்த பூமியிலே முஸ்லிம்களுடைய ஹக்குகளை நீ பாதுகாப்பாயா. எந்த வழியிலும் அந்த உரிமைகள் பறிக்கப்படாமல் நீ பாதுகாப்பாயா. பொறாமையிலிருந்து பாதுகாப்பாயா, வஞ்சகத்திலிருந்து பாதுகாப்பாயாக, எதிரிகளுடைய எதிர்ப்புகளில் இருந்து பாதுகாப்பாயாக, சூழ்ச்சிகள் இருந்து பாதுகாப்பாயாக, மோசமான திட்டமிடல்களை அவர்களுக்கு எதிரான அழிவாகவே அல்லது அவர்களுக்கு எதிரானதாகவே அந்த திட்டங்களை அமைத்து விடுவாயா. யகூதிகளுடைய எல்லா மறைமுகமான சூழ்ச்சிகள் இருந்து நீ பாதுகாத்து தருவாயா. இந்த தீபகற்பம் எல்லாம் ஹிதாயத்துடைய காற்றை வீச செய்வாயாக. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இந்த களிமாவை கொண்டு போய் சேர்ப்பாயாக. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் இந்த களிமாவை கொண்டு போய் சேர்ப்பாயாக. யாரெல்லாம் உனது தீனுக்கு எதிராக கதைக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்களை இந்த தீனின் பக்கம் திருப்புவாயாக. ஆமீன் வ ஆஃபிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.